அருமையான ஆண்டவரே, எங்களுக்கு மிகுந்த உதவி, ஆவியானுடைய உதவி இப்ப தேவை. ஆண்டவரே, எங்க மேல இறக்கம் காண்பியும். பல நேரங்களில் எங்களை ரட்சித்து எங்க கண்களை திறந்திருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய பார்வை உலக மாயினால, பாவத்தினால், பிசாசினால் மங்களாக்கப்படுகிறது, குருடாக்கப்படுகிறதை நாங்கள் அறிகிறோம். தெளிவான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். எங்க மனதை உங்களுடைய வார்த்தையினால் பிரகாசிக்கப்படும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல தேவனே. மத்தேயு 9:27-31 வரைக்கும், Matthew 9:27-31 நான் வாசிக்கிறேன். இயேசு அவரிடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்குள் வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவருக்கும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அந்த தேசம் மெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்த பண்ணினார்கள். இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற எல்லா வலி, எல்லா வேதனை, எல்லா கண்ணீர், கடைசியில் வருகிற மரணமோ மனுஷனுடைய வீழ்ச்சியின் விளைவாக வந்தது. நம்முடைய முப்பிதாவான ஆதாம் அவர் பாவம் செஞ்சு, அவர் செஞ்ச பாவத்தின் காரணமாகத்தான் ஒரு வீழ்ச்சியான, விழுந்து போன உலகத்தில் நாம் வாழ்றோம். அதுக்காகத்தான் எல்லா வேதனைகளும் இந்த உலகத்தில் இருக்குது. சில நேரங்கள்ல சில கொடுமையான காரியங்கள், நம்மளே சில நேரத்துல நம்மளை ஒரு ஐசோலேட் பண்ணிக்கிட்டு உலகம் எவ்வளவு மோசம்னு தெரியாம நம்ம இருந்துடலாம். சில நேரத்துல கொடுமையான காரியங்களை கேட்கும் போது, நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது நம்ம மனசே உடஞ்சு போகுது. என்னடா இப்படிப்பட்ட மோசமான, சபிக்கப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்றோன்ற வேதனை நமக்கு ஏற்படுது. இது பிசாசன் உலகம், இருள் ராஜ்யம். ஆனா சுவிசேஷம் என்ன, குட் நியூஸ், நல்ல செய்தி என்னன்னா, இது தொடர்ந்து போக போறதில்லை, தொடர்ந்து போக போறதில்லை. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் பல வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். ஒருத்தர் வரப்போறார், அவர் வந்து இந்த சாபத்தெல்லாம் மாத்த போறார், சாபத்தெல்லாம் மாத்த போறார். பல பேர் அவர் ஸ்திரீயின் வித்து, சர்ப்பத்தின் தலையை நசுக்க போற ஸ்திரீயின் வித்து அப்படின்னு. அவர் தேவகுமாரன், ராஜாதிராஜன், பிசாசை ஜெயிக்கிறவர், மரணத்தை வீழ்த்துகிறவர், பாவ நாசகர், பாவத்தை நாசம் செய்கிறவர், அவர் சுகம் கொடுக்கிறவர். அவர் வரப்போறார், எல்லாத்தையும் மாத்த போறார். யூதர்கள் அவருக்கு கொடுத்த ஒரு பேர் வந்து மேசியா. மேசியான்றதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வார்த்தை. அபிஷேகம், எதற்காக அபிஷேகம், அபிஷேகம்னா முழு பழையற்பாடு பார்த்தீங்கன்னா மூணு ஆளுங்களுடைய கதைத்தான், மூணு ரோல்களுடைய கதைத்தான் முழு பழையற்பாடு. முதலாவது ஒரு தீர்க்கதரிசி, ஆசாரியன், அதுக்கப்புறம் ராஜா. இந்த மூணு ரோல் தான் பிரதானமா இருக்கும். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காருன்னா எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார், அவர் பரிபூர்ணமான ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், அவர் பரிபூர்ண ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், அவர் பரிபூர்ண தீர்க்கதரிசியாக, தேவனை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் வரப்போறார். அதான் பழையற்பாடு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழையற்பாடுல, பழைய காலத்தில் இருந்த மனிதர்கள் இந்த உலகத்தின் வாதைகளை பொறுத்துக்கிட்டது, சகிச்சுக்கிட்டது. அவர் வரப்போறார், எல்லாம் மாறப்போகுது, இது நிரந்தரம் இல்லன்றத அவரை நோக்கி வாழ்ந்து வந்தார்கள். அதெல்லாம் பார்க்கிறோம். அவர் எல்லாத்தையும் மாற்ற போறார், அவர் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார். இந்த உலகம் தேவன் எவ்வளவு அழகா அருமையாக பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு நாள் மாறப்போகுது. அவர் தான் அதை வந்து மாற்ற போறார். அது யார்? அதான் காலத்தின் கேள்வி. யார் அது? மத்தேயு வந்து அவருடைய சுவிசேஷத்துல நமக்கு என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, அதுதான் சாட்சாத் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியா. இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிற ராஜா, வாக்குத்தத்த பண்ணப்பட்ட ராஜா, எல்லா தப்புகளையும் சீர்திருத்தக்கூடியவர், எல்லா சாபத்தையும் மாற்றக்கூடியவர், நம்முடைய சத்ருக்களை வெல்லக்கூடியவர் அவர் தான். நம்ம கண்ணில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைக்கக்கூடியவர் அவர் தான். அவர் தான் மேசியா, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதை நமக்கு உணர்த்தும்படி அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கு அது செய்யறதுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாபங்களை வியாதிகளை போக்குறதுக்கு வல்லமை இருக்குன்றத காட்டும்படி தான் மத்தேயு 8:9 கிறிஸ்துடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துறார். அவருடைய வல்லமை எவ்வளவு பவர்ஃபுல், அவருடைய பவருடைய டிஸ்பிளே. அது ஒரு வகையில மாத்திரம் காட்டல, பல வகையில காட்டுறார். என்னதான் அவருனால முடியாது அப்படின்னு, வியாதியின் மேல தனக்கு அதிகாரம் இருக்கிறது, இயற்கையின் மேலையும் தனக்கு அதிகாரம் இருக்கு, புயல் அடக்கி அவர் இதை பண்ற, பிசாசுகள் மேலையும் தனக்கு அதிகாரம் இருக்கு, பேய் பிடிச்சவனு பேயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், அவருக்கு மரணத்தின் மேலையும் அதிகாரம் இருக்கிறது, அந்த ஜாயரசுடைய மகளை உயிரோடு எழுப்பி காட்டுறார். அவர் எல்லாத்தின் மேலையும் அதிகாரத்தை படிப்படியா மத்தேயு நமக்கு எடுத்து வைக்கிறார். நீங்கெல்லாம் இதை முறையா அதை ஆர்டரா செஞ்சுட்டு வர, ஒன்னுன்னா ஆர்டரா செஞ்சுட்டு வர. அது செஞ்சுட்டு வரும்போது நீங்க பல ஏற்பாடுலாம் படிச்சிருந்தீங்கன்னா, விசேஷமா ஐசாயா மாதிரி புக் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, வரப்போறவர் இவர் தான். அவருக்கு அடையாளங்கள் இருக்கு. அவர் வரும்போது என்ன செய்வாரு? குருடர்கள் பார்ப்பாங்க, செவிடர்கள் கேட்பாங்க, சப்பானிகள் நடப்பாங்க, செத்தவங்க உயிரோடு எழுவாங்க. இதுதான் அவர் கொடுக்குற அடையாளங்கள். அந்த அடையாளத்தை தான் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுறாருன்னு மத்தேயு நமக்கு 8:9 காமிச்சிட்டு வர, நம்ம அதை விவரமா படிச்சிருக்கோம் இல்லைங்களா, பல மாதங்களாக படிச்சிருக்கிறோம். இப்போ வந்து கிறிஸ்துவுடைய பவரை காமிச்சிட்டு வரும்போது அவருடைய உச்சகட்ட வல்லமையை காமிச்சார். போனவார் செத்தவங்க, செத்து போன நூற்று அந்த ஜபால தலைவனுடைய மகளை உயிரோடு எழுப்பி காமிச்சார். அதை காமிக்கும் போது இதை படிக்கிற இதெல்லாம் ஒரு திறந்த இதயத்தோடு பக்தி ஜபத்தோடு படிக்கிற யாருக்குமே தவற வைக்க முடியாம நிச்சயமாகவே இதை பார்த்து பார்க்கிறவங்களுக்கு அவங்களுக்கே மனசுல தேவ ஆவி வேலை செஞ்சு மெய்யாகவே மேசியா இவரு தான் தெளிவா தெரியும், தெளிவா தெரியும், தெரியும். ஏன் இது ஏன் யாருக்கு தெரியாதுன்னா, உலகத்தினால, உலக மாயினால, பாவத்தினால இருதயத்தில் குருடாக்கப்பட்டவர்கள், இருதயம் கடினப்படுத்தப்பட்டவர்களுக்கு அது உணர முடியாது, நம்ப முடியாது. பாருங்களேன், அதான் பார்க்கிறோம். நாம் இந்த சத்தியத்துக்கு எப்படி, இந்த சுவிசேஷ வெளிப்பாடு, இயேசுடைய வல்லமையின் வெளிப்பாடுக்கு நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம்ன்றது நம்ம இருதயத்தை வெளிப்படுத்துது. நம்ம எப்பேற்பட்ட இருதயம் உள்ளவர்கள் என்றதை வெளிப்படுத்துது. பாருங்களேன், அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது, அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு அவர் மேல விசுவாசத்தை நம்மளுக்கு வைக்க வேண்டா. அதைதான் மத்தியில் செய்ய பார்க்கிறார். இதெல்லாம் ஏன் காட்டுறாரு? நல்ல கதை சொல்லிட்டு போறார் நமக்கு இல்ல, இதெல்லாம் படிக்கிற நாம் அவர் மேல விசுவாசம் நமக்கு அதிகமாக, அவர் மேல நமக்கு விசுவாசம் வரணும். எல்லாத்துக்கும் வல்லமை உள்ளவர் அவர், என்ன அவரை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். அவர் என்ன ரட்சிக்க முடியும், அவர் என்ன காப்பாற்ற முடியும், நம்ம விசுவாசம் வளரணும். ஆனா அது செய்தா சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அது செய்யறதில்லை. அநேக பேருக்கு அது செய்யறதில்லை, அநேக பேருக்கு அது செய்யறதில்லை. ஏன் செய்யறதில்லை? பிரச்சனை எங்க தெரியுமா? பிரச்சனை அது சத்தியத்துல இல்லை, பிரச்சனை மனுஷனுடைய இருதயத்துல. வெளிச்சமோ வெளிப்பட்டது, ஆனா மனிதர்களோ வெளிச்சத்தை விரும்பாமல் இருளை விரும்பினதினால் மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு கொடுமை, பாவத்திலையும் உலக மாயையிலையும் எவ்வளவு இருதயம் எவ்வளவு கொடுமையா இருக்குதுன்னா, பிசாசுனால கடினப்பட்டுருக்குன்னா, இவ்வளவு வெளிச்சம் அடிக்குது, தேவ குமாரன் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார், அதையும் நாங்க நம்ப மாட்டோம்னு இருக்கிறோமே, அது ரொம்ப நம்ம இருதயத்தின் கொடுமையை தான் காட்டுது. எந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, 34 பாத்தீங்கன்னா, அங்க பரிசேயர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. இதெல்லாம் கண்கூடா பார்த்தவங்க, உயிரோடு எழுப்புறாரு, கடல் அதட்டுறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன முடிவு பண்ணாங்களா, அவங்களுக்கு என்ன புரியல, என்ன முடிவு பண்றாங்க, பரிசேயர் அவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். அவரை நம்புறதா? நாங்களாம் நம்ப மாட்டோம். பிசாசின் தலைவனாலே அதான் அவங்க வந்த முடிவு. எல்லாரும் அந்த முடிவுக்கு வர்றது இல்லை. சில பேர் என்ன சொல்லிக்கிறது, பயந்துருவாங்க, ஐயோ ஏன் அதை சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு உன் கதை. இதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யற பாவம். இதெல்லாம் இவ்வளவு சத்திய வெளிச்சத்தையும் பார்த்து இது பிசாசு செஞ்சிச்சுன்னு சொன்னா உன்னை இனிமே உயிர் என்ன செஞ்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, ஆத்தும ரட்சிப்பு உனக்கு கிடைக்கவே முடியாது. இட் கெனாட் பி சேவ். அது நடந்தக்கூடாதுன்னு சில பேர் விசுவாசிக்கிறோம் சொல்றது, ஆனா அவங்க விசுவாசம் உண்மை இல்லை. பாருங்களேன், இந்த விசுவாசம் ஒண்ணுமே செய்யறது ஏன், ஒண்ணுமே செய்யாத விசுவாசத்துக்கு பேர் என்ன, செத்த விசுவாசம் இல்லைங்களா. நம்ம இந்த பகுதியெல்லாம் படிக்கும் போது நமக்கு என்ன தெரியணும்னா, நம்முடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். நமக்கு உண்மையான விசுவாசம் இருக்கா, இயேசு மேல நமக்கு உண்மையான நம்ம நம்புகிறோமா, அதை நமக்கு இந்த பகுதியை நமக்கு எடுத்து காட்டணும். இன்னும் என்ன செய்யணும், ஆண்டவர் அவரை நம்ம நம்புறதுக்கு இன்னும் என்ன செய்யணும். மத்தையும் வந்து இதை வந்து இதோடு முடிச்சிருக்கணும். ஜாயிரஸ் அவருடைய உச்சக்கட்டம் என்ன, மரணத்தின் மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு முடிச்சிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு, இன்னும் ரெண்டு அற்புதங்களை எடுத்து போடுறார். ஏன் இவர் செய்யறாரு நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு குருடனுக்கு பார்வை கொடுக்கறத எடுக்கிறாரு, ரெண்டு குருடர்களுக்கு ஒரு பாய் பேசாதவனுக்கு பேச்சு கொடுக்கிறாரு. ஏன் இது செய்யறாருன்னு யோசிச்சு பார்த்தேன்னா, நான் நினைக்கிறார் மத்தையும் வந்து அவருடைய இதெல்லாம் பார்த்துட்டு நம்பாதவங்களுக்கு ஒரு 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 தந்திரமா பயங்கரமா ஒரு திட்டு திட்டுறதுன்றான் இல்லைங்களா. ஒரு இதை விட ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்கவே முடியாது. உனக்கு கண் இருந்தோம் என்ன பிரயோஜனம், உனக்கு காது இருந்தோம் என்ன பிரயோஜனம், இந்த சத்தியம் எல்லாம் கேட்டுட்டோம் இருதயம் இன்னும் மாறல, இயேசுவை நீ நம்பல, விசுவாசம் உனக்கு வரல வளரலன்னா, ரெண்டு கண்ணு பிறவி குருடர்களை பாரு. அவனுக்கு கண்ணோ இல்லை, அவர் செஞ்ச அற்புதத்தையும் பார்க்கல, ஆனா அவங்க இருதயம் நல்லதா இருந்ததுனால இயேசுவை விசுவாசிச்சு ரட்சிக்கப்பட்டான். குருடனுக்கு தெரியுது, கண் இருந்தோம் காது இருந்தோம் உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு திட்டுறபடி ஒரு குருடனுடைய கதையை எடுத்து நம்மளுக்கு காட்டுற. கண்ணு தெரியாதவன் அவருடைய நம்முடைய அவிசுவாசத்தை அந்த நூற்றாண்டு இருந்த அவிசுவாசத்தை கடிந்து கொள்றது, இப்ப இருக்கிற சரியான விசுவாசம் இல்லாதவர்களுக்கையும் கடிந்து கொள்ற மாதிரி இந்த ரெண்டு இந்த கதையை நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதை பார்ப்போமே அவர் செய்யறத. இந்த ரெண்டு குருடர்கள், குருடர்களும் இதுல இருக்கிற விந்த என்னன்னா, குருடர்கள் இயேசு செஞ்ச எந்த அற்புதத்தையும் பார்க்கல இல்லைங்களா, அவங்க கண்ணு தெரியாது பார்க்கல. ஆனா அவர்களுக்கு என்ன விசுவாசம் வந்துருச்சு, இவர் தான் சாட்சாத் மேசியா, இவர் தான் தாவீதின் குமாரன் அப்படின்னு ரட்சிக்கும் விசுவாசம் அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த ரெண்டு குருடர்களுக்கு வந்துருச்சு. அதை வைத்து நம்மளை கடிந்து கொள்ற, அதை வைத்து இந்த விசுவாசம் இந்த சத்தியம் இந்த வெளிச்சம் உனக்கு விசுவாசம் கொண்டு வரலன்னா அவர் ஃபைனல் பண்ணிடுறாரு. என்ன, ஒருத்தர் செத்தவங்களை எந்திரிச்சாலும் இதயத்தை மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. அது ரொம்ப ஆபத்தானது இல்லைங்களா, ஆபத்தானது. ஓகே, இதுல நாலு தலைப்புல நம்ம இதை பார்ப்போம். இந்த பகுதியை முதலாவது இந்த ரெண்டு குருடர்களுக்கு விசுவாசம் எப்படி அவங்க இதயத்தில் ஏற்பட்டது, ஃபார்மேஷன் ஆஃப் ஃபேத் எப்படி உங்களுக்கு வந்துச்சு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குருடா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியுமா. காலையில் நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன், ஒரு 60 செகண்ட்ஸ் உங்க கண்ணை மூடிக்கங்க, கண்ணை மூடிட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் இருந்து பாருங்க. நான் உங்களுக்கு சில சொல்ல, உங்க பக்கத்துல யாரும் உட்காந்துருக்காங்க பாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. மேல என்ன இருக்கு பாரு, அது என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, அவரு அதை செய்யறாரு இதை செய்யறாருன்னா ஒண்ணுமே பார்க்க முடியாது, ஒண்ணுமே பார்க்க முடியாது. நீங்க தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரிலாக்ஸா இருந்து கண்ண மூடி பாருங்களேன், ஒண்ணுமே பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இருளான வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை அவங்களுடைய நிலைமை தான். 2000 வருஷத்துக்கு முன்பு முன்பதாக தெருவில் உட்கார்ந்துக்கிட்டு குருடர்களா அவங்க இருந்தாங்க. அவங்க கண்கள் குருடா இருந்துச்சு. அதை விட பயங்கரமானது ஆவிக்கூறிய குருடு, ஆவிக்கூறிய குருடு. அந்த எப்படி இவங்க குருடர் ஆனாங்க, நமக்கு அதை பத்தி போடல். ரெண்டு குருடர்களை பத்தி போட்டிருக்கு, அவங்க எப்படி குருடர் ஆனார்கள் அவங்கள பத்தி போடல. ஆனா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அந்த காலத்துல வந்து பிளைண்ட்னஸ் ரொம்ப பொது. நமக்கு இப்ப இருக்கிற மெடிசன் இல்ல, இப்ப இருக்கிற இது இல்ல, சன் ரொம்ப ஹாட்டா இருக்கும், இன்ஃபெக்ஷன் ரொம்ப இருக்கும், ரொம்ப மோசமான உலகமா இருந்ததுனால ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்க எனக்கு தெரியல அது உண்மையா. 100 பேர் எடுத்தீங்கன்னா அதுல 20 பேர் கண்டு தெரியாம இருப்பாங்க. ஏன்னா இப்பெல்லாம் பிறக்கும் போது தாய் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய் கருவில் இருக்கிற காரியெல்லாம் கண்ணிலெல்லாம் இதாகிடும். அது இதாகிட்ட போது சில இதெல்லாம் அதை சீக்கிரம் சரி பண்ணலன்னா அது வந்து 3 நாளுக்கு அப்புறம் அது ஜாஸ்தி ஆகி குருடாயிடும் குழந்தை 3 நாளுக்கு அப்புறம். இப்போ அதனால தான் பிறந்த உடனே குழந்தை கண்ணுக்கு அந்த ஆன்டிசெப்டிக் போடுவாங்க, போட்ட உடனே அதெல்லாம் போய் கிளியர் ஆயிடும். அது இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. அப்பெல்லாம் நிறைய பேர் பிறப்பிலேயே குருடராக பிறப்பாங்க, பிறந்த உடனே குருடர் ஆயிடுவாங்க, மூணு நாளே கண்ணு தெரியாமல் போயிடும். அப்போ அந்த மெடிசன்லாம் இல்லை. ஒருவேளை அவங்க பிறவி குருடர்களாக இருந்திருக்கலாம், சேட் பிறவி குருடர்கள். அந்த அவங்க இருந்த உலகத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் பாருங்களேன். அவங்களால ரொம்ப சேட் கண்டிஷன், அவங்க வேலை செய்ய முடியாது, வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் பங்கு பெற முடியாது, எந்த வசதி இந்த காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த காலத்தில் பஸ்ஸில் போனால் ஹேண்டிகேப், அவங்களுக்கு ஒரு சீட் இருக்குது, அவங்க நடந்து வரணும்னு ஒரு ஸ்லோப்பாக ஒரு இது இருக்குது, வீல் சேர் இருக்குது, அவங்க கூட கூட்டு போகிற ஒரு ஸ்டிக் இருக்குது, நாய் வச்சுக்கு, என்ன வசதிகள் இந்த அவங்க படிக்க கூட முடியும், பிரெயின்ற லாங்குவேஜ் வச்சு படிச்சுக்க முடியும். ஏன் டிவி இருக்குது, டிவியில் நியூஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் என்ன டிவி இருந்துச்சு? அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. அவங்க கண்ணும் தெரியாது, அவங்க செய்யக்கூடியது ஒன்றெல்லாம் என்ன, உட்காந்து பிச்சை தான் எடுக்க முடியும் ஒரு இடத்துல. மற்றவங்க மேலே மற்றவங்களுடைய இறக்கத்தில் தான் சார்ந்து வாழும் அப்படி ஒரு வாழ்க்கை. தொடர்ந்து மற்றவங்களுடைய இறக்கத்தில் ரொம்ப இல்லாமல் அவங்கள யாராவது துஷ்பிரயோகம் பண்ணலாம், யாராவது அடித்து போடலாம், என்ன பண்ணலாம், கேட்கறதுக்கே நாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ரொம்ப சேட் வாழ்க்கை. இந்த ரெண்டு குருடர்கள் அதில் ஒரு இவங்களுக்கு இருந்த ஒரு ஆறுதல் என்ன, என்ன மாதிரியே இன்னொரு குருடர் இருக்கிறான். இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெண்டு குருடரில் பார்க்கணும். ரெண்டு பேர் உன் கையை நான் பிடிச்சிக்கிறேன், என் கையை நீ பிடிச்சிக்கன்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக, அது ஒரு ஆறுதல் அவங்களுக்கு இல்லைங்களா. அப்படி ஒரு அவங்க வாழ்க்கையில் ஆறுதலாக இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு எப்படி விசுவாசம் வந்திருக்கும், விசுவாசம் இவங்க பார்க்கல, இயேசுடைய எந்த அற்புதத்தையும் ஒருவேளை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். இதுவரை கற்பனை தான், யூகந்தா பண்ணி பார்க்க முடியும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்ற அவங்களுக்கு வந்து, இல்லை ஏதாவது ஒரு அங்கே வேலை செய்யணும்னா மற்ற அங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கண்ணு தெரியாதுன்னா அவங்க காது ரொம்ப நல்லா ஷார்ப்பாக ரொம்ப கேட்பாங்க, உணர்ந்து ஊர்ந்து கேட்பாங்க, இல்லை காது கேட்கும், ஸ்மெல்லு பவர் ரொம்ப இருக்கும். இவங்க வந்து நல்லா கேட்குறவங்களா இருப்பாங்க. நீங்கள் கேட்குறது சில பேர் கண்ணு நல்லா தெரியுது, ஆனால் கேட்குறதே சரியாக கேட்க மாட்டாங்க. அவங்க நல்லா கேட்குற கர்மம் இருந்திருக்கலாம். இது என்ன, இயேசு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அற்புதங்களை பற்றி இவங்க கேள்விப்படலாம். இவங்க உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க மார்க்கெட்டில், ஒருவேளை கேள்விப்படலாம், இயேசுடைய அற்புதங்கள் எப்படியெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமா, அவர் இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை எடுத்தார், அற்புதமான பிரசங்கம், பரிசு யாருமே எடுக்கலாம், அதிர்ந்து போனோம். அந்த பிரசங்கத்தை பற்றி இவங்க கேட்டுப்படுத்திருக்கலாம். இதெல்லாம் சொன்னாருங்க மலை பிரசங்கத்தை பற்றி. அந்த மலை பிரசங்கம் அவங்க விரும்ப, ஐயோ அந்த பிரசங்கத்தில் நம்ம இருக்கலையே அப்படின்னு ஒரு வேதனை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது தவிர்த்து என்ன ஆச்சு, இதெல்லாம் பேசிக்கிற பொதுவாக உனக்கு என்ன ஆச்சு தெரியுமான்னு யாரோ ஒருத்தர் பேசிக்கிறாங்க மார்க்கெட்டில் பேசியிருக்கும் போது இவங்க எடுத்து கேட்குறாங்க. யாரோ பேசிகிட்டு இருக்கிறத உட்காந்து கேட்குறாங்க. அவர் ஒரு குஷ்டரோகம் வந்தான், உடம்பெல்லாம் குஷ்டரோகம் இருந்துச்சு, இயேசுக்கிட்ட வந்து திடீர்னு வந்துட்டான். நம்மலாம் கிட்டே பேச மாட்டோம், ஆனால் அவர்கிட்ட வந்துட்டான். வந்த பிறகு ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு கேட்டான். இயேசு என்ன பண்ணார் தெரியுமா, அவனை தொட்ட தொட்டார். தொடுவாங்களா, ஐயோ நம்ம ஊரில் யாராவது குஷ்டரோகத்தை தொடுவாங்களா, இவர் தொட்டார், உடனே அவங்க குஷ்டம் நீங்கி போச்சு, நீங்கி போச்சு. அந்த செய்தி அவங்க காதுக்கு விழுது. ஒருவேளை அந்த குஷ்டரோகியே வந்து கூட சொல்லியிருக்கலாம் இவங்களுக்கு இல்லைங்களா, ஊரெல்லாம் சொல்லிட்டு போவாங்க, அந்த குஷ்டரோகி சொல்லியிருக்கலாம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டியா, யாரோ நூற்றுக்கு அதிபதி, அவன் எங்கேயோ இருந்து அவனுடைய வேலைக்காரன் உடம்பு சரியில்லைன்னு இயேசு கிட்ட வந்தான். இயேசு அவங்க வீட்டுக்கு கூட போகல, தூரம் இருந்தே நீ நல்லா ஆகுன்னு சொல்லிட்டாரு, அவன் அங்கேயே உடனே சரியாயிட்டான். அந்த விஷயம் காதுக்கு வருது, ஒன்னா கேட்டுட்டு வராங்க. அவர் பீட்டருடைய மதர் வீட்டுக்கு போனார், அங்க பார்த்தா அவங்களுடைய மாமி உடம்பு சரியில்லாம படுத்திருந்துச்சு, கைய பிடிச்சி தூக்குனாரு, ஜுரம் விட்டு போயிடுச்சு. வீட்டுக்கு வெளியே பார்த்தா ஊரே கூடி வந்துச்சு, எல்லா விதமான வியாதிகள், எல்லா விதமான நோய்கள் இருக்கிறவங்க, பேய் பிடிச்சவங்க வந்தாங்க, எல்லோருக்கும் சுகம் கொடுத்தார். அவர்னால முடியாதுன்றது ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் அவங்க காதுக்கு விழுவும் போது, அப்படியா இவர் ஒரு டீச்சரை விட பெரியவரா இருப்பார் போல இது, இவர் சாதாரணப்பட்ட மனுஷனா இருக்க முடியாது, இவர் யார் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் யார் இந்த கேள்வி அவங்க கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் போது யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு இன்னொன்னு தெரியுமா, இந்த யார் இந்த மனுஷன், நம்ம அன்னைக்கு ஒரே காத்துல இந்த ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, அன்னைக்கு ஒரே காத்து அடிச்சிச்சு பாரு, நம்ம துணி கூட பறந்து போயிருச்சு, அவ்வளோ பெரிய காத்து அடிச்சிச்சு, டக்குன்னு பார்த்தா காத்து ஒண்ணு இல்லாம போச்சு. அது ஏன் தெரியுமா அப்படி ஆச்சு, அவர் கப்பல்ல போயிட்டு இருந்தாரா, அந்த புயல் வந்த உடனே அவர் எந்திரிச்சு நின்று புயலை பார்த்து அதட்டினாரா, புயலே அமர்ந்துருச்சா. என்ன அற்புதம் செய்யறது மாத்திரம் இல்லாம இயற்கையும் அவர் பேச்சுக்கு அடங்குதா. அப்பனா யார் இவரு, நிச்சயமாகவே ஒரு தீர்க்கதர்சி மாத்திரம் இல்லை, அதை விட பெரியவர். இவர் யார், இவர் யாருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நீ என்ன கேள்விப்பட்டியா, இவர் கடலை தாண்டி அந்த பக்கம் போன பிறகு பிசாசு பிடிச்ச லேகியோன்ன்ற மனுஷன் வந்து அவர்கிட்ட வந்து காலில் விழுந்தான். விழுந்துட்டு உமக்கும் எனக்கும் என்ன, தேவகுமாரனேன்னு கூப்பிட்டான். தேவகுமாரனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். தேவகுமாரன் உடனே அவன் பிசாசை விரட்டி அவனை சுகம் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் கேள்விப்படும் போது யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அவங்க குருடான காதுல உழுவுது. காதுல உழுவும் போது உட்காந்து அந்த ரோட்ல யோசிக்கிறாங்க. பிச்சை எடுக்கும் போது உங்களுக்கு கண் இல்லாத போது என்ன ஆகும், ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது இல்லைங்களா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது, இதெல்லாம் நிறைய யோசிக்கலாம். யாக்கோபு சொல்ற மாதிரி அவர்கள் வசனத்தை உற்று பார்த்து அதை ஆராய்ந்து அதில் நிலைத்திருந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன், கண்ணு தெரியாத போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. திடீர்னு டிவி போட்டு கண் இருந்தாதான் நீங்க டிவி பார்ப்பீங்க. திடீர்னு டிவி ஆன் பண்ணி அந்த சேனல் இந்த சேனல் இந்த சேனல்னு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவிடுறதுக்கு அவங்க முடியாது. அப்போ டிவியும் இல்லை, மொபைலை பிடிச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருந்து இருக்க அவங்களால முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இதெல்லாம் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு உலக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏதோ இல்லாத போது ரொம்ப ஆழமாக சிந்திக்கலாம். இவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ யார் இவர், சிந்திக்கிற ரொம்ப ஆழமாக சிந்திச்சு இந்த காரியங்களை அவங்க மனசில் ஓட விடுறாங்க, சிந்திக்க விடுறாங்க. யார் இவர்னும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு கண்ணு தெரியாத இருந்தாலும் தேவன் அவர் இதயத்தில் வேலை செஞ்சு அவங்களுக்கு ஆத்தும கண்ண தேவன் பறக்கிறார், ஆத்தும கண்ணு தேவன் திறக்கிறார். பாருங்களா, இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிசாசு போய் அவர் தேவகுமார்னு கூப்பிடுச்சார். அப்ப தேவகுமார் அவர் சாதாரண மனுஷன் இல்லையா, தேவகுமார்னா அவரு. ஏ, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வெளியில ஜபாலயத்துக்கு வெளியில எப்பப்பா சின்ன வயசுல இருந்து பிச்சை எடுப்போமே, அந்த டைம்ல ஆலயத்துல இருந்து சொல்லுவாங்களே, ஒருத்தர் வரப்போறாரு குருடர்களே உங்களை எல்லாம் மாற்ற ஒருத்தர் வரப்போறாரு, மேசியா வரப்போறாருன்னு. ஒருவேளை அவர் தானா இவரு? அப்ப நம்ம கேட்டோமே, ஐசாயால ஞாபகம் இருக்குதா, அவரு தாவீதின் குமாரனாக வரப்போறாரு அப்படின்னு. ஓ, அவர் தானா? ஆமா, இவர் அவர் தான். எனக்கு இதயத்துல நல்லா தெரியுது அவர் தான் இவருன்னு தேவன் அவங்க உள்ளத்தில் வேலை செஞ்சு அவங்க கண்ணு தெரியாம இருக்கலாம், அவங்க ஆத்தும கண்களை திறந்து இவர் தான் மேசியான்னு அவங்களுக்கு விசுவாசத்தை இதயத்துல கொடுத்துட்டார். அதுல இப்படித்தான் அவங்களுக்கு விசுவாசம் வந்திருக்கும். இவர் தான் மேசியா ஐசாயால போட்டிருக்கிறது. அவங்க ஆழமான சிந்தனைகள்னால தேவன் அவங்க இதயத்தில் வேலை செஞ்சு விசுவாசத்தை உருவாக்கி ஆவிக்குரிய கண்களை திறந்தார். இவர் தான் மேசியா, இவர் தான் பாருங்களேன். அதனாலதான் எல்லாம் பார்த்தவங்களுக்கு வராத ஒரு விசுவாசம். புதிய ஏற்பாடுலயே முதல் முதல்ல அவர் தாவீதின் குமார்னேன்னு கூப்பிட்டவங்க அவங்க சீஷர்கள் இல்ல, ஊர் மக்கள் இல்ல, இந்த குருடன் தான். அவனுக்கு தான் தெரிஞ்சிச்சு, கண்ணு தெரியாத அவனுக்கு தான் தெரிஞ்சிச்சு, ஆத்தும கண்கள் தேவன் திறந்தாரு, இவர் தான் சாட்சாத்து தேவகுமாரன், தாவீதின் குமாரன் அப்படின்னு பாருங்களேன். அதனாலதான் ரெண்டு குருடர்களை வச்சு நம்முடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்றார். உங்களுக்கு கண் இருந்து காது இருந்து இருதயம் என்ன மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு கண் இல்லை, ஆனா இருதயத்து தேவன் உண்மையான விசுவாசத்தை கொடுத்தார். அதான் மத்தேயும் யோவான் 9:39 போட்டிருக்கு, படிங்களா இந்த வசனம். அப்பொழுது 9:39 நான் படிக்கிறேன். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். பாருங்களா, அங்கேயும் ஒரு குருடன் கண்ணு தான் திறக்கிறார். அவனுக்கு தெரியுது, பரிசேயர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. அவன் சொல்றான், உலகம் உண்டாகிறது முதல் இப்படி யாராவது செஞ்சிருக்கிறாங்களா, இந்த கதையை எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? கண்ணு தெரியாதவன் போதனை பண்றான், கேட்டிருக்கீங்களா? இவரை மாதிரி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இவர் தான் சாட்சா தேவகுமார் அப்படின்னு அவன் சொல்லிட்டார். அப்பதான் சொல்ற, கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுக்கவும் கண்ணு தெரியறவங்க குருடராயிட்டாங்க ஆவிக்குரிய விதத்தில். அதுக்காகத்தான் அதான் நியாய தீர்ப்பு, இந்த உலகத்தில் நான் வந்தேன். ஆகவே முதலாவது அவங்களுக்கு எப்படி விசுவாசம் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு யூகம் பண்ணி பார்த்தோம். ரெண்டாவது, அவங்க விசுவாசம் வெறும் எத்தனையோ பேர் விசுவாசம் இருக்கு இருக்குன்னு சொல்ற மாதிரி இல்லை, செயலற்ற விசுவாசம் இல்லை, செத்த விசுவாசம் இல்லை, உயிருள்ள விசுவாசம். அதை பார்ப்போம். முதலாவது அந்த விசுவாசம் விடாமுயற்சியா இயேசுவை பின்பற்றுறத பார்க்கிறோம். அதான் 27வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு மத்தேயு 9:27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர்கள் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் எந்த விடம் விட்டு போன வாட்டி எங்க இருந்தார் அவரு? செபாலு கலையனுடைய வீட்டில் அந்த பொண்ணை உயிரோடு எழுப்பினார். அந்த விடம் விட்டு போற ஈவினிங் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, அங்க இல்ல நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படி இப்படின்னு அவர் வற்புறுத்தி இருப்பாங்க. ஏதாவது அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்புறார். அவர் கிளம்புற நேரத்தில், அவர் போற நேரத்தில் இவங்க அவரு பின்பற்றி வர்றாங்க. எங்க பின்பற்றி? ஒரு குருடருங்க ஒரு கூட்டத்தை பின்பற்றி வர்றது அவ்வளவு ஈஸியா? யோசிச்சுக்காரு, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஒருவேளை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கலாம், கூட்டம் எல்லாம் ஓடுறத எல்லாரும் ஓடுறத கேட்டு என்னையா ஆச்சுன்னு ஒருத்தனை பிடிச்சி கேட்கலாம். ஐயா என்ன ஆச்சுன்னு சொல்லு, ஏ இயேசு வந்திருக்கிறாரு, இயேசு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்பட்டு என்ன ஆச்சு தெரியுமா? அவர் அந்த ஜாயரசுடைய ஜபாலய தலைவனுடைய வீட்டுல மக செத்து போனாயா, அவரு போய் உயிரோடு எழுப்பிட்டு வந்திருக்கிறாரு. அவர் போயிட்டு இருக்காருன்னா இவங்களால தாங்கவே முடியல, தாங்கவே முடியல. எந்திரிச்சு இது கூட்டத்தோடு ஓடுறாங்க. டமால் கீழே உழுந்திருக்கலாம், ஆனாலும் எந்திரிச்சு ஓடுறாங்க. எங்க கூட்டத்துல எங்க குருடர்ல எப்படிங்க ஓட முடியும்? ஒருத்தன் கையை ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டு ஜோடியா ஓடுறாங்க ரெண்டு பேரும் கூட்டத்துல. அவர் ஓட்டம் ஒரே ஓட்டம் பாருங்களேன். அவர் வந்திருக்கிறாருன்னா உடனே தாங்க முடியல, பின்பற்றி ஓடுறாங்க. முற்றிலுமா இரண்டு குருடர் அவர் பின்னே சென்றார்கள். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். கண் தெரியாதவங்க ஒரு தள்ளிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு தைரியமா உள்ள போறாங்க. போறது மாத்திரம் இல்ல, அவர்கள் கூப்பிட்டார்கள். வருது தமிழ்ல ராங், கூப்பிட்டார்கள் என்ன இங்கிலீஷ்ல வருது, கதர்னாங்க, கத்துறாங்க. கூட இருந்த வந்து எல்லாரும் அவரை பார்க்கணும், அவர் எப்படியாவது பார்க்கணும்னு, ஐயோ குயோன்னு கத்துவாங்க இல்லையா, முதல்ல அதைதான் செஞ்சாங்க, கத்துறாங்களாம். அவருக்கு கண்ணில தான் பார்க்க முடியல, அவர் இங்க இருக்கிறாருன்னு தெரியுது. அதனால அவர் எப்படியாவது அவர்கிட்ட போகணும்ன்றதுக்காக ஓடு கத்துறாங்க. அதே வார்த்தை தான் அந்த பிசாசு பிடிச்சவன் வந்து மலைகள்ல கத்துவான்னு வந்துச்சு, சரிங்களா? கதறுவான், கத்துவான், கூக்குறவிடுவான். அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தி இருக்கு. இவனால ஒன்றும் பண்ண முடியல, கண்ணு தெரியல, எங்க இருக்கிறாரு தெரியல, போறாருன்னு தெரியுது, எந்திரிச்சு ஓடு கத்துறாங்க. ஒரே கத்து, என்னாக்க சொல்றாங்கன்னு தெரியல. கையாங்க கையாங்க, ஒருவேளை அவங்க பக்கத்துல நின்று இருந்தா உங்க காதுதான் செவிடா போயிருக்கும். அவ்வளவு சத்தமா கத்துறாங்க, கதர்றாங்க. கத்தும் போது ஒரு சில புரியுற மாதிரி வார்த்தைகள் சொல்றாங்க. என்ன வார்த்தைகள்? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இத வந்து சும்மா தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இல்ல, கத்தி கூக்குரல் இட்டு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். அவங்க தொண்டை கிளிய கத்துறாங்க, கத்துறான், கூக்குரல் இட்டு கத்துறான். அவர்களை இப்படி இப்படி இருக்கிறவங்க தான் இயேசு பின்னாடி வருவோம் வராங்க. அவங்க டெஸ்பிரேஷன்ல அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து இயேசு பின்னாடி சுய நீதி உள்ளவங்க, சுயத்தில் திருப்தி ஆனவங்க யாருமே இப்படி வருது பாருங்களேன். அதான் பார்க்கணும், கத்துறது கதறது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன கூப்பிடுறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. என்ன தாவீதின் குமாரனே? யார் தாவீதின் குமாரனே? தாவீதின் குமாரன்ன்றது வந்து மேசியாவுடைய பேர், மேசியாவுக்கு தான் அந்த பேர் பாருங்களேன். மத்தேயு இந்த சுவிசேஷம் எழுந்தும் போது முதல் வசனம் முதலாவது அதிகாரத்துல என்ன போடுறாரு அதை படிச்சு பாருங்களேன். மத்தேயு 1:1 என்ன போடுறாரு? ஆரம்பிக்கும் போதே இது யாருடைய வம்ச வரலாறு? தாவீதின் குமாரனாகிய வம்ச வரலாறு. வரப்போறவருடைய பேரை தான், அவர் தாவீதின் குமாரனாக வரப்போறார். இவங்களுக்கு எப்படி இங்க தெரிஞ்சிச்சு? யூதர்களுக்கு எழுதி வைக்கிறார், அப்பா இவர் தான் தாவீதின் குமாரன், இவர் இவனை பெற்றார், இவன் இவனை பெற்றார், கடைசியில பாருங்க இவர் தான் தாவீதின் குமார். அதை படிச்சாங்களா? இவங்க இருக்கும்போது மத்தேயு எழுதவே இல்லையே சுவிசேஷம், இல்ல இவங்களா போய் ஆராய்ச்சி பண்ணி படிச்சாங்களா? ஒன்னும் இல்ல, மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்தாத சத்தியம் தேவாதி அவங்களுக்குள்ள இந்த குருடர்களுக்குள்ள வேலை செஞ்சு அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கு. தெய்வீக வெளிப்பாடு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, இவரு தாவீதின் குமாரன் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. பாருங்கள வம்ச வரலாறு அவங்க படிக்கல, வம்ச வரலாறு. இன்னொரு இடத்துல பரிசேயர்கிட்ட கேட்கிறார், யாரு மேசியா அப்படின்னு? ஒன்னு அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. 22:41 பார்க்கலாம், அவர் தாவீதின் குமாரன், அவர் தான் வந்து எல்லா தீர்க்கதரிசனத்தையும் நிறைவேற்ற போறார். இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இவங்க நிச்சயமாவே உண்மையா நம்புறாங்க, நாம் காத்திருந்த மேசியா இவர் தான், மெய்யாகவே இவர் தான். நாம காத்திருந்தது குருடர்களா இருந்தாலும் தெரிஞ்சிச்சு. இது கடைசியில் நம்ம பார்க்க போறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க கூட்டம் எல்லாம் அவர் எருசலேமுக்குள்ள வரும்போது அவங்க எல்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆனா அந்த கூட்டம் கூப்பிட்டதுக்கோ இவங்க கூப்பிட்டதுக்கோ ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் மாயமாலம், அதை நம்ம அந்த பகுதி வரும்போது பார்க்க போறோம். அது உண்மையா கூப்பிடல, இவங்க கூப்பிட்டது உண்மையான உள்ளத்தோடு கூப்பிட்டுருக்காங்க. எப்படி தெரியும்? தாவீதின் குமாரனே மாத்திரம் சொல்லல, என்ன கேட்கறாங்க? எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். பாருங்களேன், அதுதான் நமக்கு சொல்லுது, இவங்க உண்மையா தெய்வம் ஆவி இவங்களுக்குள்ள வேலை செஞ்சு உண்மையான மறுஜன்மம் ரட்சிப்பு இவங்களுக்கு உள்ளக்குள்ள ஆவி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இது வெறும் தாவீதின் குமாரனேன்ற வெறும் நாலேஜ் இல்லை, வெறும் தலையில இருக்கிற அறிவு இல்லை. ஆமா, அங்க ஏசு யார் தெரியுமா? மேசியாங்க, அறிவுங்க. ஆனா எத்தனை பேர் அந்த மேசியா உணர்ந்தவர்கள் எங்களுக்கு இறக்கத்தின் அவசியத்தை உணர்ந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் தான். அது கிருபை மட்டும் வேலை செய்யறவங்களுக்கு தான் அது வர முடியும். பாருங்களேன், இவங்களுக்கு வந்து இவங்க நேரடியாக இவங்க இது கேட்கல, எங்களுக்கு எங்களுக்கு பார்வை கொடுன்னு கேட்கல. பாருங்களேன், கேட்டாங்களா? ஆண்டவரே எங்களுக்கு பார்வை கொடுன்னு கேட்கல, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறக்கம் தேவை, எங்களுக்கு இறக்கம் தேவை, மர்சி, உங்களுடைய மர்சியை கேட்கிறோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி போன வாரம் ஜப கூட்டத்திலே சொல்லிட்டு இருந்தேன், நமக்கு இறக்கம் கிருபை அப்படின்றதுக்கே அர்த்தம் எப்ப தெரியுமா புரியும்? முதலாவது தேவ ஆவியானவர் நம்ம எவ்வளவு பெரிய பாவின்றத நமக்கு உணர்த்தும் போது தான். இல்லைன்னா எல்லாருக்கும் அது வர்றது இல்லை. பாருங்க, பரிசேர் மாதிரி தான் நம்ம போய் நின்றுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு அதை கூடும் இதை கூடும் உரிமை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஏன் உரிமை நம்ம நினைக்கிறோம்? மனுஷர்கள்லாம் இயற்கையாவே ஏன் உரிமை, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த தொந்தரவு அப்படின்னு தான் மனுஷர்களுடைய உள்ளமே எப்பப்பா இருக்கிறது. ஆனா நம்ம உணர்றது இல்ல, நம்ம எதுக்குமே தகுதி இல்லாதவர்கள், பாவிகள் நம்ம. நம்ம எதுக்கு தான் தகுவோம்னா, நித்தியமா நரகத்துல வேக வச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளுக்கு கொடுக்க கூடாது, அதுதான் நம்மளுடைய தகுதி. எத்தனை பேர் அப்படி உணர்றாங்க? அப்படி நம்ம உணர்ந்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா? வாழ்க்கையில நடக்கிற எல்லா நன்மைகளையும் தேவ கிருபையாக பார்ப்போம். இன்னைக்கு நான் மூச்சு விடுறேன்னா அது தேவ கிருபை. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல கை கால்லாம் அசையுதுன்னா அது தேவ, அதுக்கு நான் தகுதி இல்லை. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, வைஃப், அதெல்லாம் பிரச்சனை, வைஃப் பிரச்சனை, வைஃப் உனக்கு வைஃப் இருக்குதே அது தேவ கிருபை இல்லையா? பிள்ளைங்க அந்த பிரச்சனைங்க, இந்த பிரச்சனைங்க, அது பிரச்சனைங்க, உனக்கு பிள்ளைகள் இருக்கே அது தேவ கிருபை இல்லையா? வேலை அந்த பிரச்சனைங்க, இந்த பிரச்சனை, உனக்கு வேலை இருக்கிற திறமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாங்க, அதை வச்சு சம்பாதிக்கிற திறமையை கொடுத்துருக்க, அது தேவ கிருபை இல்லையா? எந்த மனுஷன் தர்மம் பார்க்க முடியும்? எவனுக்கு மறுஜென்மம் ஏற்படுகிற அந்த அனுபவம் இருக்கோ, அவன் எதுக்குமே தகுதி இல்லைன்னு உணர்றானோ, அதுதாங்க அவன்தாங்க கிருபை. கிருபையின் அர்த்தம் இறக்கத்தின் அர்த்தத்தை அவன் உணர முடியும். இல்லைன்னா புலம்பிக்கிட்டு எப்பப்பார் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி இது இல்லைன்ற மாதிரி நம்ம டென்ஷனா இருக்கு. புரியுதுங்களா அவங்களுக்கு? தேவ கிருபை எல்லாமே தேவ கிருபை. வி டோன்ட் டிசர்வ் எனிதிங். உரிமை, நமக்கு ஏதாவது நல்லது நடக்கலன்னா நமக்கு உடனே அப்செட், நமக்கு உடனே கோபம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னா உடனே அப்செட், உடனே கோபம். கிருபையின் அர்த்தம் நமக்கு தெரியல, இறக்கத்தின் அர்த்தம் நமக்கு தெரியல. ஏதாவது நல்லது நடந்தா தான் நம்ம ஆச்சரியப்படணும், என்ன மாதிரி பாவிக்கு, என்ன மாதிரி மோசமானவனுக்கு எவ்வளவு நல்லது செய்தீராண்டவரே நடங்கள். அப்படித்தான் நமக்கு ஆச்சரியம், அதுதான் அவர்தா. எனக்கு போய் இவ்வளவு நல்லது நடக்குது, எனக்கெல்லாம் போய் ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கெல்லாம் போய் ஒரு புள்ள இருக்குது, எனக்கெல்லாம் ஜீவனுள்ள பூமியில் நான் இன்னும் வாழ்றேனே, எனக்கு இருக்கிற அயோக்கியமான இருதயத்துக்கு நான் நரகத்துல போட்டு வெந்து வேக வச்சிருக்கணுமே எனக்கு. அப்படி யாரும் உணர்வான்? மறுஜன்ம ஆறவனுக்கு உணர்வார். இவருக்கு வந்திருக்கு. ஏன் இவங்க எதை கேட்கறாங்க? இறக்கத்தை கேட்கறாங்க. அவங்களுடைய தேவையை உணர்ந்து நிச்சயமாவே ஆவிக்குரிய உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்பட்டு எங்களை பண்ண கூட ஒன்று கேட்கல. இறக்கம் கா, நீதான் மேசியா, நீதான் தாவீதின் குமாரன், ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறவர், எங்களுக்கு வந்து ராஜ்யத்தின் இறக்கங்களை குடுமாண்டவரே, குடுமாண்டவரே. எப்போதும் ஒரு பரிசுத்தன் வந்து இறக்கத்துக்காக கேட்க மாட்டான். நம்ம கேட்கிறோமா? இறக்கத்துக்காக சுய நீதி உள்ளவர்கள் இறக்கத்துக்காக கெஞ்ச மாட்டாங்க. இயற்கையாவே மனுஷங்கள்லாம் சுய நீதி பிறருக்கு ஆங்காரம்னு வாங்க, அந்த ஆங்காரத்தோடு பிறந்தவங்க யாருமே இறக்கத்துக்காக கெஞ்ச மாட்டாங்க. பாருங்களா, நமக்கு ஏன் நம்ம நம்ம உரிமை எல்லாத்துக்கும் நம்ம தகும், கடவுள் நம்ம கொடுக்கணும், நம்ம கொடுக்கணும். அது அந்த மாதிரி இருந்தே எங்களுக்கு இறக்கத்தின் இன்பம் புரியாது, இன்பம் புரியாது. பாருங்களேன், இவங்க என்ன ஆண்டவரே நாங்க இப்படி பிறவில இருந்தே குருடர்களா கஷ்டப்படுறமே உமக்கு கண் இல்லையா ஆண்டவரே, எங்களுக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம், எல்லாரும் நல்லா பாக்குறாங்களே ஆண்டவரே எங்களுக்கு ஏன் ஆண்டவரே கஷ்டம்ன்றதெல்லாம் இவங்க இவங்களுடைய வாதம் இல்லை. அவங்க அவர் இறக்கத்துக்கு அப்பீல் பண்றாங்க, தேவனே நீங்க எங்களை அழிச்சாலும் நாங்க தகும், ஆனா நீ இறக்கம் உள்ளவராச்சு, எங்களுக்கு இறக்கம் காட்டக்கூடியவராச்சு அப்படி கேட்கிறாங்க. வரல இவங்களுடைய அவங்களுடைய தகுதியை வச்சுல அவங்களுடைய கடந்த பாடுகளை நினைச்சு வாதம் பண்ணல, அவங்க கேட்கறது எல்லாமே இன்னுமே நல்லா ஒழுங்கா இருப்போம்னு சொல்லி கேட்கல, இறக்கம் தேவன் கிட்ட அப்படி நம்ம கேட்கறவங்க. அவரு பெரிய ஜட்ஜு, நம்ம கிரிமினல், தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டோம், தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டவங்க இறக்கத்துக்கு அப்பீல் பண்ணுவாங்க இல்லைங்களா, மர்சி நீங்க இறக்கம் உள்ளவராச்சே உங்க இறக்கத்துக்கு நான் கேட்கிற ஆண்டவரே, ஒரு பிச்சைக்காரன் இதை கேட்கிற மாதிரி ஆண்டவரே நீங்க எங்களை அழிச்சிருந்தா அது தகும், நீங்க என் வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வழியும் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் தகுதியானவர் ஆண்டவர், எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் தகுதியானவர், நீ என்ன சந்தோஷத்தோட பார்க்க கூடாது, ஆறுதலான பார்வையே எனக்கு கிடைக்க கூடாது, நான் கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது, ஆனா நீ இறக்கமானவராச்சே அந்த இறக்கத்தை எனக்கு காமிக்க மாட்டீரா அப்படி கேட்கிறவன், அப்படி கேட்கிறவன் பாருங்களேன். பரிசுத்தாவித்த ஒரு மனுஷனுடைய கண்ணு திறந்து அவனுடைய சீரழிவை உணரும் போது தான் அவன் அப்படி கேட்பான், இறக்கம் இவங்க இறக்கத்தை கேட்கிறான். அதனால தான் சொல்றேன் இவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்மையான கிருபைக்காக மன்றாடி கேட்கிறான், உங்ககிட்ட நாங்க இந்த கிளைம் பண்ண முடியாது, உங்ககிட்ட எந்த உரிமையும் பண்ண முடியாது, நீர் எங்களை வச்சு என்னன்னா செய்யலாம் ஆண்டவரே, பட் யூ ஆர் மெர்சிஃபுல் காட், எங்களுக்கு இறங்கு ஆண்டவரே அதான் கேட்கிறாரு. பாருங்களேன் நாங்க எதுக்கும் தகுதி இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள். உங்க ஞாபகம் இருக்கலாம் அந்த பரிசேயர்களும் ஆயக்காரர்களும் இதான் ரெண்டு பேர் உலகம் முழுவதும் இப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் பரிசுத்தாவினால் கண்ணு திறக்கப்பட்ட உண்மையான தராதரத்தை உணர்ந்து அவன் என்ன கேட்கிறான், வந்து நெஞ்சு அழிச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை நீ அழிச்சு போட்டிருக்கணும், நீ என்னை ஒழிச்சு கட்டி இருக்கணும், எனக்கு இறக்கம் காமி ஆண்டவர். ஆயுக்காரன் வந்து கேட்கிறான், அவன் பரிசு என்ன பண்றான், வந்து நான் காணிக்க கொடுத்துருனேன், நான் சின்ன வயசுலேருந்து ஜபத்துக்கு போயிருந்துருனேன், நான் எவ்வளோ ஒழுங்கானவன் ஆண்டவரே, நான் நல்லவன், நான் வல்லவன், எனக்கு ஏதாவது செய்யுங்க, நான் எவ்வளவு பெரியவன் அப்படி தான் ரெண்டு பேர். நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இவன் இறக்கத்துக்கு கேட்கறான் பாருங்களேன். ஓகே அவங்களுக்கு ரொம்ப இதை விட ரொம்ப முக்கியம் இல்ல, இந்த சான்ஸ் வேற வாட்டி கிடைக்குமா தெரியல, தள்ளாடி கீழே விழுந்து உங்க எழுதி கத்திக்கிட்டு தாவீதின் குமாரனே இறங்கும் இறங்கும்னு மன்றாடி ஓடுறாங்க, மன்றாடி ஓடுறாங்க, சரியான மனநிலையோடு சரியான வகையில போறாங்க. ஏன் அவர் அவர் பேரே இறக்கத்தின் தேவன், இட்ஸ் எ காட் ஆஃப் மெர்சி இல்லைங்களா. வாழ்க்கை அவருடைய ஊழியெல்லாம் இறக்கத்தை பார்க்கறோம், கண் இல்லாதவனுக்கு பார்த்தா கண்ணு கொடுக்குறாரு, கால் இல்லாதவனுக்கு நடக்க வைக்கிறாரு, ஒரு வாட்டி நடந்து போயிட்டு இருக்கிறாரு ஒரு விதவை, அந்த அம்மா முதல்ல புருஷனை இழந்துருக்குது, இப்போ ஒரே புள்ள அவனும் செத்து போயிட்டான், அவர் என்ன பண்றாரு மனது உருகிறாரு, அவனை உயிரோடு எழுப்பி விடுறாரு. எங்க பார்த்தாலும் இறங்குற தேவன், அவர் இறங்குற தேவன் அதான் நம்மளை போல பரிதபிக்கிற இறக்கமுள்ள பிரதான ஆசாரியர் அவர், அவர் இறக்கத்தில் வேதத்துல போட்டிருக்க அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார், அவர் இறக்கத்தின்படி நம்மளை ரட்சித்தார். இதுல புலம்பல்லியும் ஒரு வசனம் இருக்கு, அவர் நாம் நிர்மூலமாகாதது கிருபன்னு தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல இஸ் மெர்சி, அவர் நம்ம மேல வச்சிருக்க இறக்கம் தான், நம்ம மேல காமிச்சிருக்க இறக்கம் தான். நீ நினைச்சிட்டு இருக்கலாம் நான் அது தகவல் அவளை படிச்சிருக்கிறேன் அவ்வளவு பெரிய ஆள் இதாளுன்னு, நீ இன்னைக்கு நரகத்துல வேகாத இருக்கிறதுக்கு காரணம் அவர் மெர்சி, இறக்கம் உன் மேல காமிச்சிருக்கிறார், இறக்கத்தின் தேவன் அவர், அவர் இறக்கம் காலைதோறும் புதியதானவைகள். அதை பார்க்கறது கத்திட்டு போறாங்க, இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு கத்திட்டு குருடருங்க போறாங்க, இயேசு அவங்கள கண்டுக்காம போறார், கவனிக்கிறதே கண்டுக்காம போறார் பாருங்களேன், கண்டுக்காம இதே கொட்டி போறாங்க. ஆனா இவங்க விடுறாங்களா, உண்மையான விசுவாசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா, விடாமுயற்சி, விடமாட்டோம் விடமாட்டோம் ஆண்டவரே இறக்கம் கொடு ஆண்டவரே, உண்மையான விசுவாசம் தொடர்ந்து போகும். இந்த அதிகாரம் முழுவதுமா பாருங்களேன் அப்படிப்பட்ட விசுவாசிகளை தான் நம்ம பார்க்கிறோம், அந்த அந்த பெண் இப்படிதான் பார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த திமிர்வாத குடிச்சதா வந்தாங்க வந்துட்டாங்க பார்த்தா ஒரு ஃபுல்லா கூட்டம் இருக்குது, சரி நாளைக்கு வரலான்னு போயிட்டாங்களா, இல்ல இன்னைக்கே பார்க்கணும் இப்பவே பார்க்கணும், கூரையை பிடிச்சாவது அவரை பார்க்கணும், கூரையை பிடிச்சிட்டு இறங்குறாங்க, விடாமுயற்சி பர்சிஸ்டன்ஸ் தான் பார்க்கிறோம், அதான் தொடர்ந்து இவங்க இருக்கிறத பார்க்கறோம். அவர் கேட்கலையா, அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அவர் கேட்கல கேட்கல, அவர் என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்குள் வந்த பின்பு 38வது வசனம், அவர் வீட்டுக்குள் போயிடுறாரு, நம்ம யாராவது பிச்சைக்காரங்க நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா எஸ்கேப் ஆயிடுறான் இல்லைங்களா, வர மாட்டாங்க, கதவை மூடிக்கலாம். அவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு, டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. என்ன நடக்குது, ஒருவேளை அது யார் வீடு, பீட்ரு வீடா இருக்கலாம், அவருக்கு தான் வீடு இல்லையே, பீட்ரு வீடு போயிடறாரு. ஆனா இவங்க சும்மா இருக்கிறாங்களா, அவர்கள் என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ளயா எங்க போனாலும் உங்களை விடுறது இல்லைன்னு சொல்லி பின்னாடியே வராங்க, பின்னாடியே வராங்க. நான் யோசிச்சு பாக்குறேன், நம்ம எல்லாம் சாதாரணமா படிச்சிடறோம், வீட்டுக்குள்ள வரணும் எப்படி, யாராவது வீட்டுக்குள்ள குருடருக்கு போனா என்னங்க, கதவு எங்க இருக்குன்னு தெரியுமா, வாசல் எங்க இருக்குன்னு தெரியுமா, எப்படி போனோம்னு தெரியுமா, எத்தனை தடவை வாழ ஈஸியா எல்லாரும் வீட்டுல எல்லாரும் கண்டவங்க நுழைஞ்சிடலாமா, வழியில நிற்பாங்க இல்லைங்களா. பேதுருவா கூட்டம்லாம் வரும்போது பேதுரு யாராவது வாட்ச்மேனோ சீஷர்ல வெளியே நிற்பாங்க, நீங்க போக முடியாது, இல்ல நாங்க தாவீதின் குமார்னு பாக்கோம், அப்படிப்பட்டவங்க யாரும் இல்லை, போங்க எங்கன்னு விரட்டி இருக்கலாம். நாங்க போக மாட்டோம், நாங்க போயே போகணும், கோயில் இல்ல போங்க, நான் அவர் தள்ளிட்டு ஒருவேளை கதவு நினைச்சிட்டு போய் தலையில் இடிச்சுக்கிட்டு இங்க போய் இடிச்சுக்கிட்டு கீழே உளுந்து தவறி உளுந்து எந்திரிச்சு என்னன்னுவோ பண்ணி உள்ள வந்துடுறாங்க. தா முயற்சி உள்ள ரெண்டு குருடருங்க அவர் வீட்டுக்குள்ள வராங்க. உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன நடக்குது, இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஒருவேளை உள்ள வந்துடுறாங்க, வந்துட்ட உடனே இயேசு இருக்கிறாருன்னு எப்படி தெரியும், ஒருவேளை எல்லாம் அமைதியா இருக்கலாம், எல்லாம் அமைதியா இருக்க உடனே ஒரு ஓ இயேசு முன்னாடி இருக்கிறோமா இருக்கிறோமான்னு கூட அவங்களுக்கு தெரியாது பாவம் இல்லைங்களா. அப்படியே நின்றுகிட்டு இருக்கலாம், நின்றுகிட்டு பார்க்கும்போது எல்லாம் அமைதியா இருக்காங்க, இயேசு முன்னாடி தான் இருக்கிறாருன்னா அவங்க வாழ்க்கையிலேயே இதை விட கேட்ட ஒரு இன்பமான சத்தம், ஒரு கேள்வி. அடுத்த தலைப்பு இயேசுடைய கேள்வி. அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், ரொம்ப வினோதமான கேள்வி. என்ன, இதை செய்ய எனக்கு விசுவாசம் உண்டென்று வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். நான் இதை செய்ய முடியும்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா, என்ன வேடிக்கையா இருக்குது, இதை விசுவாசிச்சதுனால தானே நாங்க இவ்வளவு கூட வந்திருக்கிறோம், ஏன் இதை கேட்கிறாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் சத்தியம் இதுல பாத்தீங்கன்னா, விடாமுயற்சி விடாமுயற்சி உண்மையான விசுவாசத்தின் அடையாள. எனக்கும் விசுவாசம் இருக்குன்னு சொல்றது இல்ல, எந்த விடாமுயற்சி பர்சிஸ்டன்ஸ் உங்ககிட்ட இருக்குது, யோசிச்சு பாருங்களேன். இவங்க எல்லாருமே சுகம் பெற்றது வந்து அவங்களுடைய தேவை மாத்திரம், தேவை மாத்திரம் இல்ல, இயேசு மேல இருந்த விசுவாசம். விடாமுயற்சியா வந்திருக்கிறாங்க, அந்த விடாமுயற்சியா வரும்போது ஆண்டவர் ஏன் அவங்களை இழுத்து அடிக்கிறாரு, ஏன் இழுத்து அடிக்கிறாரு. அந்த அந்த ஜபாலய தலைவன் உடனே அவங்க வீட்டுக்கு போகாம நடுவுல போய் அந்த லேடியை பார்த்துட்டு இருக்கிறார், அது போய் செத்தம் போயிடுச்சு. இன்னும் அந்த லேடியை பார்த்துட்டு அவர் பாவம் தொட்டுட்டு போயிடலான்னு விட்டுல அவனை நிக்க வச்சு பேச, ஏன் அதெல்லாம் பண்றாருன்னா, இவங்களுக்கு இருக்கிற பலவீனமான இவங்களுக்கு இருக்கிற சுயநலமான விசுவாசத்தை கொஞ்சம் இழுத்து அதை ரட்சிக்கும், வெறும் சுகம் மாத்திரம் இல்லை, அவங்க ஆத்மா ரட்சிக்கும் படிக்க அவர் செய்யறார். அதே தான் இந்த குருடர்களுக்கும் செஞ்சுட்டு வர, அவருக்கு தெரியும் இவர் பின்பற்றி வருகிறாங்க. இதை செய்ய ஏன் உடனே கேட்கணும், நீங்க யாரு அதெல்லாம் கேட்கல, இவங்க கத்திக்கிட்டு எதை கேட்டு வர்றாங்கன்னு அவருக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் வந்த உடனே இதை செய்ய விசுவாசம் இருக்கிறது, இவங்களுக்கு விசுவாசம் இருக்கா, எனக்கு வல்லமை இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியும் எல்லா விஷயமும், தெரிஞ்சதுனால அவர் கேட்கிறார். ஏன் இதை கேட்கிறாரு அப்படின்னா பல பதில்கள் அது கொடுக்கலாம். ஒண்ணு வந்து அவங்க விசுவாசம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், அவங்க வாயினால அவங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட வைக்கலாம். வாயினால், ஏன் நீ இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் இயேசு கிறிஸ்து கர்த்தர் அவர் தேவன் உயிரோடு எழுப்பினார் நீ விசுவாசிச்சினா அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவார். அதுக்கு தான் அவர் கொண்டு வர்றாரு, கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத். அவங்க விசுவாச அறிக்கை பண்ணும் படிக்கு அவங்க என்ன பதில் கொடுக்கறாங்க, ஆம் அப்படின்னு சொல்லல, ஆம் போதகரேன்னு சொல்லல, என்ன சொல்றாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நீ லார்ட். அவங்க விசுவாச அறிக்கையை பாருங்க, எஸ் உடனடியாக எஸ் அப்படின்ற உடனடியாக, என்ன விசுவாசிக்க வல்லமை உண்டு என்று நினைக்கிறீங்களா, இதை செய்ய, ஆம் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது இந்த இவங்கெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது நான் ராஜா ஆவேன் அரசியல்வாதி ஆகி இவங்களெல்லாம் ரோமர்கிட்ட காப்பாற்றுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டது வந்து நான் வந்து தெய்வீக வல்லமையோடு வந்து தெய்வீக அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் காட்ன்றதை நீங்க நம்புறீங்களா, என்னால் இதை செய்ய முடியும் நம்புறீங்களா அப்படின்னும் போது எஸ் லார்ட், உங்களுடைய அறிக்கை பாருங்களேன், லார்ட் ஆண்டவரே ஆண்டவரே எல்லா அதிகாரம் உள்ள தேவனே, இறையாண்மை உள்ள தேவனே அப்படின்னு அவரை எஸ் லார்ட் அவங்க விசுவாசத்தை அறிக்கைடுறாங்க. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம், 29 அவங்களுக்கு எப்படி உள்ளத்துல விசுவாசம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம். ரெண்டாவதாக இயேசுவை அந்த விசுவாசம் பின்பற்ற வைத்தது, விடாமுயற்சியா பின்பற்றி வர வைத்ததுன்னு பாக்குறோம். மூணாவதாக இயேசு அவங்க கேட்ட கேள்வியை பார்க்கிறோம். நாலாவதாக இயேசு அவங்க கொடுக்கிற பார்வை அதை பார்ப்போம். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, பாருங்களேன் சடனா அவங்க கண்களை யாரும் தைரியமா தொடமாட்டாங்க, அவ்வளவு அருவருப்பா இருக்கும். ஆனா இயேசு தொடுற, தொட்டு உங்களுக்கு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது, எந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கோ அதன்படி உங்களுக்கு ஆக கடவுது. பாருங்களேன் உங்களுக்கு இதை சுகப்படுத்துவான்னு விசுவாசம் இருக்கா, இது சுகம் ஆகட்டும். உங்களை நான் ரட்சிப்பேன்னு விசுவாசம் இருக்கா, இது ஆகட்டும். உங்க விசுவாசத்தின்படி சில நேரத்துல விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா நம்ம யோசிச்சு அவங்க எல்லாம் சொல்லல, விசுவாசிக்கிறியான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, உடனே ஆமா ஆண்டவரே, உடனே அவங்க விசுவாசத்தின்படி அவங்களுக்கு சுகம் கிடைச்சிட்டு. அவங்க விசுவாசத்தின்படி தான் அவங்களுக்கு நடக்கும், நமக்கும் நம்ம விசுவாசத்தின்படி தான் நடக்கும். நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு அதன்படி தான் நமக்கும் நடக்கும். உங்க விசுவாசத்தின்படி அவங்களுக்கு ஆக கடவுது. உடனே அவங்க சொன்னாங்க, உடனே அவங்களுக்கு ஆச்சு, அவங்க பரிபூர்ணமா விசுவாசிச்சாங்க, பரிபூர்ண சுகம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, இமீடியட்டா சுகம் பெற்றாங்க. பாருங்களேன் அவங்க கண்கள் உடனே அந்த வசனம் வருது பாருங்களேன் என்ன ஆச்சு,
உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது.
உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. வெறும் சரீர கண்கள் திறக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அவங்க அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக மாறினாங்க. ஆத்ம ரட்சிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க, இதில் நம்ம விசுவாசத்தின் பாடத்தை படிக்கணும். விசுவாசம்ன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்மளுடைய வெறுமைக்கு ஆண்டவருடைய முழுமையை கனெக்ட் பண்றதே விசுவாசம் தான். அவருடைய கோட் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன், அவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கதான் விசுவாசத்துக்கு விசுவாசம் பெருசு பெருசு விசுவாசம் இல்லை, விசுவாசத்தின் மதிப்பு எதுக்குன்னா இட்ஸ் கனெக்டிங் லிங்க், கனெக்டிங் லிங்க். லிங்க் என்ன முக்கியம், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரோடெல்லாம் தோண்டி எல்லாம் கேபிள் எல்லாம் போட்டுருக்கிறாங்க, ரோடெல்லாம் கெடுத்து விடுறாங்க, நம்ம கோமா வரும் ரோட இப்படி பண்றீங்களே அப்படின்னு. ஆனா அதுக்கு அந்த லிங்க் போட்டாத்தான், அதனால எவ்வளவு நன்மைகள் ஏற்படுது. கடல் தாண்டி கடலுள்ளெல்லாம் கேபிள்ஸ் போட்டு விடுறாங்க, ஏன் ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் அந்த கேபிள் தான் லிங்க் கொடுக்குது. அதே மாதிரி நமக்கும் ஆண்டவரை கனெக்ட் பண்ற லிங்கை தான். ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்காரு, விசுவாசம்ன்றது ஒரு தாகமுள்ள மனுஷனுக்கு ஒரு பக்கெட்டு கயிறு மாதிரி, பக்கெட்டு கயிறு, பக்கெட்டு கயிறு நம்ம தாகத்தை தணிச்சிட முடியுமா, தணிக்க முடியாது. ஆனா ஒரு கிணறு இருக்குது, கிணறு ஃபுல்லா தண்ணி இருக்குது, அந்த கிணறு தண்ணியை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, பக்கெட்டும் கயிறும் தேவை, அதான் விசுவாசம். நமக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா எவ்வளவு தண்ணி வேணுமோ, எந்த அளவுக்கு பக்கெட் பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க பக்கெட்டை நிரப்புவார், விசுவாசத்தின் அளவுபடி நம்மள வழி நடத்துவார். பாருங்களேன் இன்னொருத்தர் கூட ஒரு அருமையான உதாரணம், நம்ம பர்ஸ், பர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, பர்ஸ் வச்சுக்கிட்டு நான் பெரிய பணக்காரன் யாராவது சொல்ல முடியுமா, இல்ல. ஆனா பணம் இருந்துச்சுன்னா போடுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா. பர்ஸ், நம்ம பர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கோ அதான் விசுவாசம். நம்ம பர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கும் அவ்வளவு பணம் கொடுக்க, பணத்தை ஆண்டவர்கிட்ட எப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம், நல்ல சேவனா கொடுப்பாரு. ஆனா நம்ம பர்சன் சைஸ்ல தான் நம்முடைய ஐஸ்வர்யமும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம விசுவாசத்தின் அளவுபடி தான் ஆண்டவர் நம்ம கொடுக்கறதும் இருக்கும். ரொம்ப முக்கியம் விசுவாசம். இவங்க பாருங்கள தயங்கி கேட்கல, உடனடியா கேட்டாங்க, உடனடியா முழுமையாக விசுவாசிச்சாங்க, முழுமையான கியூரை பெற்றாங்க. உண்மையான விசுவாசமா இருந்துச்சு, உண்மையான சுகத்தை அவங்க பெற்றாங்க. நம்ம விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது அப்படின்னாரு. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு 30வது வசனம், இதான் அடிக்கடி இது நம்ம பாக்குறோம். இங்க வந்து யாருக்கும் இது சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப சீரியஸா கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார். அது ஏன் சொல்றாரு, நமக்கு சில நேரத்துல இருக்கலாம், எவ்வளவு கஷ்டம் அது யோசிச்சு பாருங்களேன். கண்ணு தெரிஞ்சிருச்சு, நான் இனிமே என்ன கண்ணு தெரியாதவன் மாதிரியா போய் நடிக்கிறது, எனக்கு ஒன்றும் ஆகல, கண்ணும் தெரியல. யாராவது கேட்பாங்க இல்லையா, எப்படியா கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு நான் எப்படி சொல்லாமல் இருக்கிறது. ஆனால் செய்ய சொல்றாரு ஆண்டவர். ஏன் அவர் செய்ய சொல்றாரு? ஒன்று வந்து இவங்க கொடுத்த அறிக்கை, தாவீதின் குமாரனேன்னு கொடுத்த அறிக்கை வந்து தாவீதின் குமாரன் நான் கூப்பிட்டோம் அவர் அதை நிற நிரூபிச்சாரு அப்படின்னு இப்போ எல்லாம் பரப்பி விட்டாங்கன்னா அவர் டைம் இன்னும் வரல. இவரை உங்களுக்கு தெரியும், அந்த கதையை நான் பார்க்கும்போது இயேசு கொலையில் சிலுவையில் அறிஞ்சது அவர் யூதர்களுடைய ராஜா தாவீதின் குமாரன் சொன்னதுனால தான் அவர் அறிஞ்சார். அந்த பிரச்சனை இப்போவே ஆரம்பிச்சிடக்கூடாது, அது மாத்திரம் அனாவசியமான பப்ளிசிட்டி இல்லைங்களா, அதை தவிர்த்துக்கணும்னு பார்த்தாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் நேர் ஆப்போசிட், அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு நேர் விரோதம். அதான் வேடிக்கை என்னன்னா அவங்களுக்கு சொல்லாதீங்கன்றாங்க, ஆனா அவங்க ஊரெல்லாம் போய் சொல்லி வைக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பத்தி சொல்லுங்கன்றாரு, நம்ம யாருக்கும் சொல்லாம ரகசியமா அதை வச்சிருப்போம். அதான் ஒரு ஐரணி, ஒரு விந்தர் இல்லைங்களா, வாசத்துல போய் நம்ம சொல்லணும், யாருக்கும் சொல்றது இல்லை. அவங்க சொல்லாதனால கட்டுப்படுத்த அவர்கள் ஊரெல்லாம் அந்த தேசம் எங்கும் போய் பிரசித்தப்படுத்தினார்கள். ஓகே, இது ஒரு நிகழ்வு, அருமையான நிகழ்வு. இயேசுடைய இன்னொரு அற்புதம், இன்னொரு அற்புதம் நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கிற ஒரு பதில், இதில் இருக்கிற ஒரு பயன்பாடுகள் என்ன, சில பயன்பாடுகள் நம்ம பார்த்து படிக்கணும். முதலாவது பயன்பாடு விசுவாசத்தின் பாடு. விசுவாசத்தின் பாடு, நம் வாழ்க்கையில் நம்ம என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நம் பிரச்சனைகள் இதுதான் நம் பிரச்சனை, அதுதான் நம் பிரச்சனை, நம்ம உபத்திரம் என்ன சந்திக்கிறோம், நம்முடைய தேவைகள் என்ன, என்ன தேவைகள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நம்முடைய உண்மையான பிரச்சனை இல்லைன்னு நமக்கு தெரியுதா. சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர்னால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அப்பேற்பட்ட தேவனை விசுவாசிக்கிற நமக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அவர்னால முடியாது என்ன இருக்கு. அப்பேற்பட்ட தேவனை விசுவாசித்து அவருடைய மக்களா இருக்கிற நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்முடைய தேவைகள் இல்லை பிரச்சனை, நம்முடைய விசுவாச குறைவு தான் பிரச்சனை இல்லைங்களா. அது பார்க்க முடியுதா, விசுவாச குறைவு தான் பிரச்சனை. That is the problem. ஏன் அவர்னால முடியாதுதான் நம்ம தேவையை சரி பண்றது, நம் பிரச்சனையை சரி பண்றது, நம்முடைய பெரிய பிரச்சனை. இதை படிக்கிறவங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்முடைய மிக மிக பெரிய தேவை நம்முடைய விசுவாச குறை. அதான் பார்க்கணும், the great problem, விசுவாச குறை. பிராக்டிக்கல் பாடம் நமக்கு இருக்குது, இயேசு இறக்கமானவர், எல்லா நம்முடைய தேவைக்கும் போதுமானவர்ன்ற விசுவாசம் நமக்கு இருக்கா. அவர்தான் தேவகுமாரர், சாட்சாத் மேசியா, எல்லா வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கு, அவர்னால கூடாது ஒன்றும் இல்லை அப்படின்னு நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா. அந்த விசுவாசம் இருந்தா இந்த கூடர்களுக்கு இருக்கிற ரெண்டு குணமாவது நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசத்துக்கு இருக்கா, யோசிச்சு பாருங்க. அவங்க விசுவாசம் இருந்து உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இல்லை, அங்க சாப்பாடு இருக்கு தண்ணி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. விடாபிடி அவரை பிடிச்சி நீ என்னை ஆசீர்வதிக்கிறவத்துக்கு விடமாட்டேன்னு அவர் பின்னாடி போறாங்கள, விடா முயற்சி. நம்ம விசுவாசத்துக்கு அந்த குணம் இருக்கா, உண்மையான விசுவாசத்தினுடைய அடையாளம் பாருங்களேன். எந்த என்ன அவனை சந்திச்சு அவங்க இயேசுவை பத்தி அவங்க எந்த அளவுக்கு அறிய வச்சிருக்காங்க, இயேசுவை பத்தி தேவகுமாரன்ற அந்த விசுவாசம், அந்த அறிவு வந்து அவங்க விசுவாசத்தை தள்ளுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அவரை நாடும் படிக்கு, தீவிரமா அவரை நாடும் படிக்கு, அதுதான் அவங்களை செஞ்சுச்சு. அவங்க கதறிக்கொண்டு வேண்டிக் கொண்டு தேவ குமாரனே, தேவ தாவீதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும், உண்மையான விசுவாசத்தின் அடையாளம் விடாமுயற்சி. அதை நம்ம இதுல நல்லா பார்த்து படிச்சுக்கலாம், அது விட்டு கொடுக்காது, தொடர்ந்து போகும். இயேசுல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, அவர் இறக்கத்தை கொடுக்கிறவர், இறக்கம் காட்டுற ஒரு இறக்கமான தேவன். நம்ம நம்பணும்னா நம்ம இப்படி இருப்போமா, யோசிச்சு பாருங்க. தேவனை பார்த்து அவர் கதறி அவர் போறாங்க. இன்னொன்னு நோட் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குன்றாங்க சில பேர். பாத்தீங்கன்னா தேவன் எல்லாம் செய்யக்கூடும், அதை செஞ்சிருவார், உயிரோடு எழுப்பிடுவார், அவர் வரப்போறார் நியாய தீர்ப்புல, அதை பண்ணிடுவார், எல்லாரும் செத்தவங்க எல்லாம் இருக்க போறார். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு பாருங்களேன், அதெல்லாம் இருக்க கேட்கல, இருக்க என்ன கேட்கிறாரு, கேட்கிற விதமே பாருங்களேன். இதை செய்ய, ஏன் அதுக்கு அப்படி கேட்கணும், இதை செய்ய, நான் அதை செய்வேன், இதை செய்வான், வானத்தை பிரிக்குவான், அது அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல. உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்ண என்னால முடியும்னு நீ நம்புறியா, அதான் விசுவாசம்ன்றது. அதை செஞ்சிருவார், இதை பண்ணிடுவார், அதை பண்ணிடுவாருன்றதுல இல்ல, நீ போராடுகிற உன்னுடைய பிரச்சனையில அவர் சரி பண்ணுவாருன்னு நீ நம்புறியா. விசுவாசம் பர்சனல் அப்ளிகபிள், உண்மையான விசுவாசம் அடையாளம் அதுங்க. அவர் எல்லாம் செய்ய முடியும்ன்றத நான் எதுல நிரூபிச்சு காட்டுறேன், அதை நான் நம்புறேன். எதுல நிரூபிக்கிறேன் தெரியுமா? எனக்கு இருக்கிற நான் சந்திக்கிற இந்த பிரச்சனை அவனால் சரிபட முடியும்னு நம்பி அதை மேற்கொண்டு வர்றதுனால தான் நான் காட்டுறேன். அவனால எல்லாம் செய்ய முடியும். ஒரு பொய்யான விசுவாசம் அது. அவர் உயிரோடு எழுப்பிடுவார், அவரால் எல்லாம் கூடும், அவரால் முடியாது, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் சாகிற வரைக்கும். அது ஒருவேளை உண்மையான விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். உண்மையான விசுவாசம் இதை செய்ய, அதான் கேட்கிறாரு அவங்ககிட்ட, இதை செய்ய எனக்கு இருக்கிற நான் சந்திக்கிற இந்த பிரச்சனையை அவர்னால சரி பண்ண முடியும் நீ நம்புறியா? இப்ப போராடுற பாவத்துல எனக்கு வெற்றி கொடுக்க முடியும்னு நம்புறியா? இப்ப நான் சந்திக்கிற உபத்திரவத்துல இருந்து அவர் வெளி கொண்டு வர முடியும் நம்புறியா? அதை நம்பி இந்த கூட மாதிரி அவர்கிட்ட கெஞ்சி விடாம இருச்ச மன்றாடி இறக்கத்தை பெரும்படிக்கு போறியா? அதனால முடியும்னு தெரியும் மன்றாடி போவோம் இல்லையா? விசுவாச குறைகளை பாக்குறீங்களா? இதை செய்ய பர்சனலா அது அப்ளிகபிள் ஆகணும். இதை செய்ய அதை பர்சனலா கொண்டு வர அதை இது அவர் கேட்கல. பர்டிகுலர் திங் அதுக்கு அப்ளை பண்ணணும் விசுவாசம். இதை செய்ய சில நேரங்களில் தான் நம்ம சாட்சிகள், ரட்சிக்கப்பட்டவங்க சாட்சிகள் எழுதிட்டு வரும்போது சில சாட்சிகள்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இயேசு இந்த உலகத்துக்காக மரித்தார் என்று நான் நம்புகிறேன், அவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார் அதை நம்புகிறேன், இதை நம்புகிறேன். என்னங்க சாட்சி? அவர் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு அதை சொல்லுங்க. உங்க பாவத்துக்காக மரிச்சாரா? அதில் தான் நம்ம உண்மையான விசுவாசத்தை பார்க்க முடியும். உங்களுக்காக அவர் செத்தாருன்னு நம்புறீங்களா? உங்க பாவங்களை சிலுவையில் பார்த்தீங்களா? அவர் பரிகரித்தாருன்னு பார்க்குறீங்களா? அதில் தான் ட்ரூ ஃபேத் இருக்குது. அதில் தான் ட்ரூ ஃபேத் இருக்குது. ரொம்ப அவசியம் விசுவாசம். இந்த விசுவாசத்தின் அவசியத்தை நமக்கு உணர்த்தது இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரி அது ஒரு பக்கெட்டு கயிறு. தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமா இயேசுக்கிட்ட இருக்குது. நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் இயேசுக்கிட்ட, இட்ஸ் எ ஃபுல் பேக்கேஜ், எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. நம்ம இன்னும் பிச்சைக்காரர்களாக வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பக்கெட்டு சின்ன சொப்பு பக்கெட்டாக இருக்கலாம். நமக்கு அது அது எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் பெருசா இருக்குதோ, எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் வளருதோ, அந்த அளவுக்கு பக்கெட்டை போட்டு தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். நம்ம திருப்திக்கு குடிக்கலாம். விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆக கடவுள். தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் அவர்கிட்ட இருக்கு. நமக்கு தேவையானதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. நம்முடைய விசுவாசத்தை சோதிச்சு பாருங்க. நம்முடைய பெரிய பிரச்சனை என்னது? அவருனால முடியாது, ஒண்ணுமே இல்லை. செத்தவங்களை உயிரோடு எழுப்புறாரு, எங்கேயோ இருந்தவனை சரி பண்றாரு, கடலை அதட்டுறாரு, அவர் தான் நம்மளோடு இருக்கிறார். பெரிய தெய்வம் நம்மளோடு, நம்மகிட்ட இருக்கிற தெய்வம் சின்னவர் இல்லை. நம்முடைய விசுவாசம் தான் ரொம்ப சின்னது. விசுவாசம் தான் பிரச்சனை. அதை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ நம்முடைய விசுவாசத்தின்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம அவருடைய ஆசீர்வாதங்களை பெறலாம். அது முக்கியமான பாடம். இதுல இருந்து நம்ம படிச்சுக்க வேண்டிய ஒரு பாடம். உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அடுத்ததாக ஒரு முக்கியமான பாடம் நமக்கு இதுல வந்து ஆவிக்குரிய பார்வை. வேதம் வந்து ஸ்பிரிச்சுவல் சைட். இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு ஆவிக்குரிய பார்வை ஓரளவுக்கு கிடைக்குது. ஆனா அதுல நம்ம வளரணும் ரொம்ப. அதனால்தான் அப்போஸ்தலர் பவுலெல்லாம் உங்களுக்கு தேவன் பிரகாசம் உள்ள கண்களை கொடுக்கும்படி, உங்க அழைப்பின் மகத்துவம் பெருசா நீங்க தெரிஞ்சுக்கும்படி உங்களை அழைக்கிறார் அப்படின்னு ஜபம் பண்ணுங்கன்றார். பவுலே ஜபம் பண்றேன்றார். ஐஸ் மே பி என்லைட்டன்ட், யார் மைண்ட் ஐஸ் மே பி என்லைட்டன்ட் அப்படின்றார். உங்க மனக்கண்கள் பிரகாசமா ஆகட்டும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இதில் பார்த்து படிக்கிறோம். குருடர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய குருடித்தனம் ரொம்ப மோசம். அது எப்படி நம்ம பண்ணுறோம்? இவங்களை பாருங்களேன். இவங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் எவ்வளோ ஆர்வத்தோடு ஆசையோடு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. இருளிலேருந்து நான் நீங்கணும் ஆண்டவரே, இதுலேருந்து எனக்கு இறக்கம் காமி ஆண்டவரே. அப்புறங்களே வெளிச்சத்தையும் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தையும் நம்ம வந்து சாதாரணமாக பெற முடியாது. இந்த மச்சர்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் ஒரு விடாமுயற்சியும் பார்த்து நம்ம படிக்கணுங்க. உத்வேகத்தையும் பார்த்து படிக்கணும். சில நேரங்களில் எல்லாத்தையும் ஒரு சில பேருக்கு பொலிட்டிக்ஸை பற்றி பேசுங்களா, அப்படியே அனல் மூட்ட மாதிரி பேசுவாங்க. ஒருவேளை பணத்தை பற்றி பேசுங்களா, அப்படியே அவங்களுக்கு அனல் வந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க குடும்பத்தை பற்றி எதை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க, அப்படியே அனல் பொங்கி வரும், அப்படியே பேசுவாங்க. ஆண்டவரை பற்றி பேசுங்களேன், சில நேரத்தில் அவங்களுக்கு அப்படியே ஒரு இமாலயா கோல்டு இருக்கும், ஐஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒப்புச்சப்பு இல்லாமல் உயிரே இருக்காது. ஆண்டவரை பற்றி பேசலாம், உயிரே இருக்காது, அப்படியே போயிடுவாங்க. இப்படியா நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற முடியும்? அதுலலாம் அவனுக்கு அனல் இருக்குது, அதுலலாம் அவ்வளோ ஆர்வம் இருக்குது, அவ்வளோ முயற்சி இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. தேவன்கிட்ட இருந்து இறக்கத்தை பெறணும்னா யாருமே தேவன்கிட்ட இருந்து தூங்கி பாதி தூங்கிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற முடியாது. யோசிச்சு பாருங்க. இவங்க பாரு என்ன உத்வேகத்தோடு ஆர்வத்தோடு விடாமுயற்சியோடு போறாங்க. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரி உத்வேகத்தோட ஆவிக்குரிய காரியங்களை நம்ம நாடினா தான் ஆவிக்குரிய பார்வை நமக்கு கிடைக்க முடியும். புரியுதுங்களா? மற்ற காரியங்கள்லாம் எவ்வளவு ஆர்வம் நமக்கு இருக்குது. ஏன் ஆவிக்குரிய காரியத்துல அப்படியே எங்கேயோ ஊட்டிங்கயோ காஷ்மீர்ல கூப்பிட்டு போனது குளூரா இருக்குது, ஒரு உணர்வும் இல்லாம இருக்கிறோம். அதை நம்ம மாத்திக்கணும். அப்படி இருந்தா ஒண்ணுமே நம்ம பெற முடியாது. அது விசுவாசத்தின் அடையாளம். ஜெபம் பண்ண. நல்ல ஆண்டவரே, இந்த பாடங்களில் பல காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த எங்களுடைய விசுவாச குறைவை சுற்றி காட்டும்படி எங்களுக்கு கண் பார்வை எவ்வளவு பாக்கியமானவரே. கண் பார்வை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்களால பார்க்க முடியும். இயற்கையில உங்களுடைய படைப்பை பார்த்து நீர் எவ்வளவு எல்லையற்ற வல்லமை உள்ளவர் என்றதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்க பத்தி உன் வேதத்தை படிக்க முடியும். படிச்சு அந்த விசுவாசத்தின் வளர்ச்சியில நாங்கள் வளர முடியும். ஆனா கண்ணிருந்தும் குருடர்கள் என்ற கதையில நாங்கள் இருந்துட விடாம, வேதம் அறிந்தும் குருடர்களா இருக்காம பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த கண்ணில்லாதவர்களை வச்சு எங்களை கடிந்து கொள்றத இந்த பகுதியில இருந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச குறைவு எவ்வளவு கடிந்து கொள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த குருடர்கிட்ட இருந்து தாழ்மையோடு நாங்கள் படிக்க, தாவீதின் குமாரின் மகத்துவத்தை படிக்க, எங்களுடைய இரக்கத்தின் அவசியத்தை படிக்க, இரக்கம் இரக்கத்தின் இன்பத்தை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். பல நேரங்களில் பரிசேயர் குணம் போல எல்லாத்துக்கும் நாங்கள் பாத்திரர் என்பதை உணர்ந்து இரக்கத்தை மறந்து விடுகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தின் குணங்களை படித்து குறைவை உணர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் வளர உதவி பாராட்டும். உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த பாடங்கள்லாம் எங்களுக்கு வெறும் அறிவுபூர்வமான பாடமாயிராமல் வசனம் வசனமா விளக்கி உதாரணங்களோடு படிச்சிருந்தாலும் இது எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தலன்னா கண்ணு கூட தெரியாத குருடர்களுக்கு இந்த சத்தியங்கள் விசுவாசத்தை கொண்டு வந்தது. இந்த சத்தியங்களை நாங்கள் அசட்டையா எடுத்து விடாமல் கேட்கிறவர்களா இருந்து விட்டு நாங்கள் எங்களை எங்களே வஞ்சித்துக் கொள்ளாமல் இதை போய் சிந்தித்து பார்த்து, ஆழமா சிந்தித்து உத்து பார்த்து, இதில் நிலைத்திருந்து இந்த சத்தியங்களுக்கு ஏற்ற விசுவாசத்தில் வளர்ந்து கணிதரே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.